الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரிசுரிமை சட்டம் தொடரில் இன்றைய தினத்தில் சகோதரர்களுடைய பங்கு என்ன என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம். சகோதரர்களே, ஏலவே நாம் பேசிய வகுப்புகளில், அதாவது பெற்றோர்களுடைய பங்கு என்ன, பிள்ளைகளுடைய பங்கு என்ன, கணவன் மனைவி ஆகியோர்களுடைய பங்கு என்ன என்பது உங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது. இந்த ஆறு பேரும் தான் நாம் கற்றோம் வாரிசுரிமை சட்டத்தில் முதன்மைப்படுத்தப்படுபவர்கள். இந்த ஆறு பேரும் ஒரு மையத்துக்கு இருப்பார்களானால், ஒருவர் மரணிக்கின்றார், அவருக்கு பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன் மரணித்தால் மனைவி, மனைவி மரணித்தால் கணவன் என்று இந்த ஆறு பேரும் இருப்பார்களானால் வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, பங்காளர்களாக வர முடியாது. இன்னும் வாரிசுக்காரர்கள் பங்கில் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, பங்கில் வர முடியாது. அதில் விசேடமாக சொல்ல வேண்டும் என்னவென்றால், ஒரு ஆண்மகன் இருப்பார் என்று சொன்னால், மரணித்தவருக்கு ஆண்மகன் இருப்பார் என்று சொன்னால், இந்த ஆறு பேரை தவிர வேறு எவரும் அனந்தரத்தில் வரமாட்டார்கள். மரணித்தவருக்கு தந்தை இருப்பார் என்று சொன்னால், இந்த ஆறு பேரை தவிர வேறு எவரும் என்ன செய்ய மாட்டார்கள், அனந்தரத்தில் வரமாட்டார்கள். சகோதரர்களே, மேலதிக ஒரு குறிப்பை சொல்வதாக இருந்தால், மகன் இல்லாத போது மகன் பங்குல வருவார், மகன் இல்லாவிட்டால் பேரப்பிள்ளை என்ன செய்வார், மகனுடைய மகன் வந்து பங்குல வருவார், அது மகன் இல்லாத போது. அதே போன்று தந்தை இல்லாவிட்டால் தந்தையினுடைய இடத்துக்கு பாட்டன் என்ன செய்வார், வருவார். மகன் இல்லாவிட்டால் பேரப்பிள்ளை என்ன செய்வார், அந்த இடத்துக்கு வருவார். தந்தை இல்லாத போது அப்பா என்ன செஞ்சிருவாரு, பாட்டன் வந்து அந்த இடத்துக்கு வருவார். இப்ப இவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி வாராக்கள் தான். அப்ப இவங்க இருப்பாங்கன்னு சொன்னா சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், பங்கில் வரமாட்டார்கள். அதனாலதான் நாங்க சொன்னோம், குடும்பத்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அனந்தர சொத்தோடு நாம் சேர்த்து பார்க்கின்ற போது மூன்று பகுதிகளாக அவர்களை பிரிக்கப்படும். ஒரு சாரார் அனந்தரத்தில் என்றும் வரக்கூடியவர்கள், எப்போதும் அவர்களுக்கு பங்கு இருக்கின்றது, அவர்கள் தான் நாம் சொன்ன இந்த ஆறு பேரும். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், எப்போதும் அவர்களுக்கு பங்கு கிடையாது, சில சமயத்தில் பங்கு கிடைக்கும், சில சமயத்தில் பங்கு இல்லாமல் இருக்கும். அதில் ஒருவர் தான் சகோதரர், அவர் பற்றி நாங்கள் இன்ஷா இப்போ சொல்லுவோம். நாங்கள் மூன்றாம் ஒரு சாரார் குடும்பத்தவர்களில் அவர்களுக்கு அனந்தரத்தில் பங்கு கிடையாது, அவர்கள் எப்போதும் வரப்போபவர்களும் அல்ல, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வரக்கூடியவர்களும் அல்ல. அதான் என்ன, ஒரு மரணித்த ஒரு மனிதனுடைய சகோதரி, ஒரு மரணித்த ஒரு மனிதனுடைய தந்தையின் சகோதரி, மரணித்த ஒரு மனிதனுடைய தந்தை என்ன செய்வார், பங்கல வருவார். தந்தையினுடைய சகோதரன் கூட சமயத்தில் வருவார், ஆனால் தந்தையினுடைய சகோதரி என்ன செய்ய மாட்டார். அதே போல இங்கால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தாய் பங்கல வருவார், தாயினுடைய சகோதரி பங்கல வருவாளா என்றால் இல்லை, வரமாட்டார். அப்ப இப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள், இவங்களுக்கு உலுல் அர்ஹாம் என்று சொல்வார்கள், இவர்களுக்கு பங்கு கிடையாது. பங்குக்காரர்கள் யாருமே இல்லாவிட்டால், எப்போதும் வரக்கூடிய பங்குக்காரராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய பங்குக்காரராக இருந்தாலும் சரி, யாருமே இல்லாவிட்டால் ஏனைய குடும்பத்தவர்கள் என்ன செய்வார்கள், அந்த மரணித்த மனிதருக்கு அனந்தரக்காரராக வருவார்கள். சரி சகோதரர்களே, இன்றைய தினத்தில் அடுத்த பகுதி, அதாவது சகோதரர்கள், சகோதர சகோதரிகள், இவர்களுக்குரிய பங்கு என்ன. இப்ப குர்ஆன்ல நீங்க அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சூரத்து நிசாவினுடைய 11-12 வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா சொன்ன தொடர பாருங்க, ஆரம்பத்தில் பிள்ளைகளுடைய பங்கை சொல்கின்றான், அதற்கு பிறகு பெற்றோர்களுடைய பங்கை சொல்கின்றான், அதற்கு பிறகு கணவன் மனைவியினுடைய பங்கை சொல்கின்றான், அதற்கு பிறகு குர்ஆன் என்ன ஆரம்பிக்கின்றது, வஇன் கான ரஜுலுன் யூரசு கலாலதன் அவ் இம்ரஅத்துன் வலஹு அஹுன் அவ் உஃதுன், சகோதர சகோதரிகளுடைய பங்கை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இப்ப சகோதர சகோதரிகளை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரியும், மூன்று விதமானவர்கள் இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளுக்கு. இப்ப தாய் தந்தையரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம் தாய், மூணு விதம் தாய்னு சொல்லணுமா, சொல்ல முடியாது. ஆனா சகோதர சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய சொந்த சகோதரன் சொல்லுவாங்க, அதாவது அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த இன்னொரு ஆண் பிள்ளை அல்லது பெண் பிள்ளை, சொந்த சகோதரன் அல்லது சொந்த சகோதரி. இரண்டாம் பகுதியினர் தந்தை வழி சகோதரர், அதாவது இவருடைய உம்மா வேற, அவருடைய உம்மா வேற, ஆனால் ரெண்டு பேருக்கும் வாப்பா ஒரு ஆள், அதாவது வாப்பா பல திருமணம் செய்தவர், வாப்பா பல திருமணம் செய்தவர். இப்ப மரணித்த இந்த மகனுக்கு வாப்பாவினுடைய மற்ற மனைவியினுடைய மகன் யாருண்டா, வாப்பாவினுடைய இன்னொரு மனைவியினுடைய மகன் அல்லது மகள், தன்னுடைய உமாவுக்கு பிறந்தவர் அல்ல. இவருக்கு என்ன சட்டம், தந்தை வழி சகோதரர். ஏன், அவருக்கும் இவருக்கும் வாப்பா உண்டு, அவருக்கும் இவருக்கும் வாப்பா உண்டு. அல் அஹ்லில் அப்படின்னு சொல்லுவாங்க, தந்தை வழியினால் வரக்கூடிய சகோதரர். மூன்றாவது ஒரு பகுதியினர் தாய் வழியினால் வந்த சகோதரர். அதாவது இவருடைய உமாவுக்கு இன்னும் ஒரு குழந்தை கிடைத்தது, ஆனால் தன்னுடைய தந்தை மூலமாக கிடைத்த குழந்தை அல்ல. ஏற்கனவே திருமணம் முடித்திருந்தால் அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு குழந்தை பெற்றார், அவருடைய தந்தை மரணித்து அந்த கணவன் மரணித்து விட்டால் பிறகு இரண்டாவது ஒரு திருமணம் முடித்ததுல வேறொரு புள்ள பிறக்குது. இந்த ரெண்டு பிள்ளைக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் வழி மூலமாக வந்த சகோதரர்கள். அப்ப இப்படி மூன்று வகையான தாய் வழி தந்தை வழி என்று சொல்லி சகோதரர்கள் இருக்கிறார்கள். மூணு பேரையும் தனியே தனியே தான் சொல்லணும் இல்லைங்களா, என்ற சட்டத்தில் வித்தியாசம் இருக்கிறது. முதலாவது சகோதரர்களுடைய விஷயத்தில் வந்து இவங்க எப்போ அனந்தரக்காரர்களாக வருவார்கள் என்றால், தாய் வழி தந்தை வழி சகோதரர்கள் எப்போ அனந்தரக்காரர்களாக வருவார்கள் என்றால், அந்த மரணித்த மனிதனுக்கு ஆண் பிள்ளை யாரும் இருக்கக்கூடாது, ஆண் பிள்ளை யாரும் இருக்கக்கூடாது, மரணித்தவருக்கு தந்தை இருக்கக்கூடாது, ஆண் பிள்ளை இருக்கவும் கூடாது என தந்தை இருக்கவும் கூடாது. இந்த ரெண்டு பேரும் இல்லாத சந்தர்ப்பத்தில், ஆண் பிள்ளையும் இல்லை தந்தையும் இல்லை, இந்த ரெண்டு பேரும் இல்லாத சந்தர்ப்பத்தில், இப்ப எங்களுக்கு தெரியும் தந்தை இல்லா, அதாவது ஆண்மகன் இல்லாத போது பேரன் இருந்தால், அப்ப மகனுடைய அதே ஸ்டாண்டர்ட்ல வந்து பேரப்புள்ள இருப்பார் மகன் இல்லாட்டி, இவரும் என்ன செஞ்சிருவாரு, சாச்சா விரட்டிடுவாரு. தந்தையினுடைய சகோதரர் தானே, அப்ப எப்படி மகன் தந்தையினுடைய சகோதரர் மௌத்தான தந்தையினுடைய சகோதரர் வந்து உள்ள வராம விடுவாரோ, இதே அந்தஸ்துல என்ன, அதாவது பேரப்பிள்ளையும் என்ன செய்வார், ஆண் மகன் பேரப்பிள்ளை என்ன செய்வாரு, அவரும் தடுப்பார். ஆனா தந்தையினுடைய வரிசையை பொறுத்தவரை, தந்தை இருக்கும் போது சகோதரர் வரமாட்டார், தந்தை இருக்கும் போது சகோதரர் என்ன செய்ய மாட்டாரு, அவர் அனந்தரத்தில் வரமாட்டார். ஆனால் தந்தை மரணித்து அப்பா இருக்கிறார், பாட்டன் இருக்கிறார், தந்தை மரணித்து விட்டார் பாட்டன் இருக்கிறார். இப்ப கீழே மகனை பத்தி சொல்லும் போது மகனுடைய அதே ஸ்டாண்டர்ட்ல பேரன் இருப்பார்னு சொன்னோம் நாங்க, அவரும் என்ன செய்ய மாட்டார், சகோதரரை உள்ள வரவிட மாட்டார். ஆனால் மரணித்தவருடைய தந்தை இல்லாத போது அப்பா இருக்கிறார், பாட்டன் இருக்கிறார் மரணித்தவருக்கு, இவர் சகோதரனை பிளாக் பண்ணுவாரா என்றால் அதுல உள்ள மக்கள்கிட்ட கருத்து வேற்றுமே இருக்கிறது. பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து வந்து இல்ல, அவர் தடுக்க மாட்டார், தந்தையினுடைய அதே ஸ்டாண்டர்ட்ல என்ன அவரால் இருக்க முடியாது, எனவே இவங்க உள்ள என்ன செய்வாங்க, அப்பா இருக்கிற நேரத்தில் இவங்க உள்ள வந்துருவாங்க. சரி, அப்ப நாங்க முதலாவது விளங்கணும் என்ன, ஒரு சகோதரர் அல்லது சகோதரி அவங்க வந்து அனந்தரத்தில் மையத்தினுடைய அனந்தரத்தில் சேருவதாக இருந்தால் அந்த மையத்துக்கு ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது. ஆண் பிள்ளை என்று சொல்றதுல இருந்து என்ன விளங்குது, ஆம்பளை புள்ளை இல்லாம பொம்பளை புள்ள இருந்தா உள்ள வந்துருவார், ஆம்பளை புள்ள இல்லாம பொம்பளை புள்ள இருந்தா என்ன செய்வாரு, அனந்தரத்தில் வருவார். எனவே ஆண் மகன் இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது சட்டம் என்ன சொல்றாங்க, தந்தை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப இந்த ரெண்டு ஆண்களும் அந்த மரணித்தவருக்கு இல்லாத போதுதான் என்ன செய்வார்கள், சகோதரர்கள் வந்து சொந்தக்காரர்கள் அதாவது அனந்தரத்தில் பங்குள்ளவர்களாக வருவார்கள். சரி, அப்ப எப்ப வருவாங்கன்றத விலகிட்டோம். இரண்டாவது விஷயம் என்ன, ஒரு சகோதரர் அப்படி வந்துட்டார் என்று சொன்னா அவருக்குரிய பங்கு என்ன, இப்ப சகோதரர் உரித்தாளராக ஆகிட்டாரு அல்ஹம்துலில்லாஹ் எப்ப முட்டாரு, பங்கு இருக்குது, என்ன பங்குன்றத புறவு பார்ப்போம் இல்லைங்களா. மரணித்தவர்களுக்கு படைத்தவருக்கு பிள்ளையும் இல்ல ஆம்பளை பிள்ளையும் இல்ல, மரணித்தவருக்கு என்ன வாப்பாவும் இல்ல. அப்ப இவர் மனசுல என்ன, நானா பணக்காரனா இருந்தா என்ன செய்வாரு, சந்தோஷப்படுவாரு, சொத்துல என்ன செய்ய போகுது, ஒரு தொகை வரப்போகுது, பொண்டாட்டி எல்லாத்தையும் சுருட்டினான்டா இவர் கேஸ் போடையிலும் இல்லைங்களா, கணவனுடைய சொத்தை மனைவி எல்லாத்தையும் சுருட்டினான்னு சொன்னா இல்ல நானோட சொத்துல எனக்கு பங்கு இருக்குது, இவர் என்ன செய்யலாம், கோர்ட்டு கேஸ கொண்டு போகலாம், வாதிடலாம், ஏன் நானோட சொத்துல பங்கிருக்கி, நானாவுக்கு ஆண் மகன் கிடையாது, நானாவுக்கு தந்தையும் எங்கட வாப்பாவும் உயிரோட இல்ல, அவரும் மௌத்தாயிட்டார், அப்ப எனவே எனக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யலாம், சகோதரர் வந்து வாதிடலாம். சகோதரர்களே, அப்படி ஒரு சகோதரர் பங்கு பெறுபவராக வந்து விட்டால் அவருக்குரிய பங்கு என்ன, மரணித்தவருக்கு ஒரு சகோதரர் மட்டும்தான் இருக்கிறார்னு வைங்க, வேற யாருமே இல்லை, சொந்தக்காரர் யாருமே இல்லாவிட்டால் மக சகோதரர் மொத்த சொத்தும் அவருக்கு பங்காயிரும். மொத்த சொத்தும் என்ன செஞ்சிடும், அல்லாஹு தஆலா வஹுவ யரிசுஹா இல்லம் யகுன் லஹா வலத். மௌத்தான அந்த பெண்ணுக்கு வந்து, ஒரு பெண்மணியை மௌத்தாக்கி அல்லாஹ் சொல்றான், அந்த பெண்ணுக்கு சகோதரி இருந்தால், சகோதரர் இருந்தால், இந்த சகோதரர் வந்து அவளுக்கு அனந்தரம் ஆகுவார். எவ்வளவுன்னு அல்லாஹ் சொல்லல, என்ன ரேஞ்சில் இவர் அனந்தரம் ஆகுவார்னு சொல்லல. சட்டம் என்ன விஷயத்துல பேசப்படுவதுன்னு சொன்னா, தந்தையும் கிடையாது தாயும் வாப்பாவும் கிடையாது என்ற சட்டம். அப்ப மொத்த சொத்துக்கும் அவர் சொந்தக்காரர் ஆகுவார். அந்த மரணித்த மனிதனுக்கு அனந்தரக்காரர் என்று யாரும் இல்லாவிட்டால், இது முதலாவது விஷயம். இரண்டாவது அம்சம் என்ன, மரணித்தவருக்கு இவர் எப்படி அனந்தரக்காரராக இருக்கிறாரோ இதே போன்று பெண் சகோதரியும் இருக்கிறாள். இவரும் இருக்கிறாரு, இன்னொரு சகோதரியும் என்ன மரணித்தவருக்கு இருக்கிறார் என்றால், அப்ப எப்படி ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள வந்தா ஆண் பிள்ளைக்கு ரெண்டு பகுதி பெண் பிள்ளைக்கு ஒரு பகுதி என்று சொன்னோமோ, அதே மாதிரி என்ன செய்வாங்க, இவங்களும் ஆணுக்கு ரெண்டு பகுதி பெண்ணுக்கு ஒரு பகுதி என்று என்ன செஞ்சிடும் ஆகிரும். ஒரு 1.5 லட்சம் சல்லி இருந்தா இவர் 1 லட்சத்தை எடுப்பாரு, மற்ற சகோதரி என்ன செய்வாங்க 50,000 எடுத்துருவாங்க. சரி, மூன்றாவது ஒரு நிலைமை என்ன, இவர் வாராரு, ஆண்மகன் இல்ல தந்தையும் இல்ல, மரணித்தவருக்கு வந்து மனைவி இருக்கிறார், மரணித்தவருக்கு தாய் இருக்கிறார், மரணித்தவருக்கு வந்து என்ன மகள் இருக்கிறார், மரணித்தவருக்கு மகள், மரணித்தவருக்கு தாய், மரணித்தவருக்கு மனைவி, மூணும் யாரு பொம்புலேன். நாங்க ஏற்கனவே சட்டம் என்ன சொன்னோம், எப்ப சகோதரர் வரமாட்டார் என்றால் ஆண்மகனும் தந்தையும் இருக்கும் போது. இங்க ஆண்மகனும் கிடையாது தந்தையும் கிடையாது, யார் இருக்கிறாள், இருக்கிறது ஒரு லேடிஸ் டீம் ஒன்று தான் இருக்கிறாங்க. ஏன்னா தாய் இருக்கிறாள், மகள் இருக்கிறாள், மனைவி இருக்கிறாள். இப்ப என்ன செய்யப்படும், அவங்களுக்குரிய பங்குகள் கொடுக்கப்படும். தாய்க்கு என்ன செய்யணும், மகள் இருந்தால் 6ல் 1 கொடுக்கணும், ரைட், 6ல் 1 பகுதியை தாய்க்கு கொடுத்தாச்சு. மனைவிக்கு மகள் இருந்தால் என்ன செய்யணும், மனைவிக்கு வந்து மகள் இருக்கும் போது என்ன செய்வார்கள், 8ல் 1 பகுதி மனைவி கொடுப்பாங்க. சரி, மனைவியினுடைய பங்கையும் கொடுத்தாச்சு. பிறகு மகள் என்ன செய்வாள், அறவாசி அவக்கு வரும், அப்படித்தானே, ஆஃப், ஒரு தனிப்பிள்ளை வந்தால் ஆஃப் அவக்கு வரும். சரி, இதெல்லாம் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்குது, கொடுத்துட்டு என்ன பேலன்ஸ் இருக்குது, இந்த பேலன்ஸ சகோதரர் என்ன செய்வார், எடுத்துக் கொள்வார். பாருங்க, ஆரம்பத்தில் முதல் சட்டம் சொன்னோம் என்ன, அவர் தனித்து வருகின்ற போது மொத்த சொத்தையும் அவர் எடுப்பார். சரிங்களா, அவரோடு இன்னும் ஒரு சகோதரியும் கூட வந்தால் ஆணுக்கு பெண்ணை விட டபுள் மடங்கு என்ற அந்த சட்டத்தில் அவர்கள் எடுப்பார்கள். ஏனைய வாரிசுக்காரர்களோட பங்குக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஆண் பிள்ளையும் இல்லை தந்தையும் இல்லை என்றால் இந்த சகோதரர் என்ன செய்வார், அவங்களுக்குரிய ஹக்கெல்லாம் கொடுத்த பிறகு என்ன பேலன்ஸ் ஆகுதோ அந்த பேலன்ஸை அவர் எடுப்பார். இதுதான் சகோதரனுக்குரிய என்ன, சகோதரனுக்குரிய வந்து பங்குகள். இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளைக்கு என்ன சட்டமோ அதே சட்டத்துக்கு ஒத்ததுதான். ஆனா என்ன வித்தியாசம், ரெண்டு பேருக்கு இடையில ஆண் மகன் வந்து எப்பயும் பங்குல வருவாரு, இவர் எப்பயும் வரமாட்டார். சகோதரரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய மாட்டாரு, எப்பயும் வரமாட்டார். ஆண்மகனை பொறுத்த வரைக்கும் இல்ல, அவர் எப்பயும் என்ன செய்வாரு. அப்ப எனவே ஆண்மகனுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதே வடிவங்கள் தான், அதே பங்குகள் தான் சகோதரனுக்கும் சொல்லப்படுகின்றது. ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசம், மையத்துக்கு ஆம்பளை புள்ள இருந்தா சகோதரர் பங்குல வரவே மாட்டார். ஆனா மையத்தினுடைய ஆண்மகனை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போதும் என்ன செய்வார், பங்கில் வருவார். எனவே சகோதரனுடைய பங்கு முறைகள் தான் இவ்வாறு சொல்லப்பட்டது. சகோதரர்களை, ஏற்கனவே படித்த பாடத்திலிருந்து உங்களுக்கு விளக்கத்துக்காக ஒரு 4-5 மசாலாக்களை நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், அதை நீங்க மேலோட்டமா பார்க்கலாம். அதாவது, ஒருவர் மரணிக்கிறார், மரணித்த ஒருவருக்கு தந்தை இருக்கிறார், தாயும் இருக்கிறார், மனைவியும் இருக்கிறார், மகன், ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார். இதுதான் அவருடைய ஃபேமிலி. மௌத்தானவருக்கு அனந்தரக்காரர்கள் இந்த 5 பேரும் இருக்கிறாங்க. அப்ப நாங்க சொன்ன இந்த 5 பேரும் ஹயாத்தோடு இருந்தா வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பங்குல வரமாட்டாங்க. சரி, எப்படி பங்கு வழங்கப்பட வேண்டும், தந்தையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 6ல் 1. ஏன் 6ல் 1, தந்தைக்கு பிள்ளை இருக்கிறது, மரணித்தவருக்கு பிள்ளை இருக்கின்றது. அதே போன்று தாயை பொறுத்த வரைக்கும் தாய்க்கும் என்ன, 6ல் 1, ஏன் மரணித்தவருக்கு பிள்ளை இருக்கின்றது. மனைவியை பொறுத்த வரைக்கும் மனைவிக்கு 8ல் 1, ஏன் 8ல் 1, மரணித்தவருக்கு பிள்ளை இருக்கின்றது. சரி, அப்ப நாங்க சாதாரணமா 1 லட்சத்தை அவருடைய அனந்தரமாக வைத்து அவர் விட்டு சென்ற மொத்த சொத்தினுடைய பெருமதி 1 லட்சம் வைங்கிறேன். இப்ப இந்த 1 லட்சத்தை நாங்க பிரிச்சோம் சொன்னா என்ன நடக்குது, அதாவது தந்தைக்கு வந்து ஆறில் ஒன்று என்ற வகையில் 16,666 வருகின்றது. 16,666 மகனுக்கு வருகின்றது, சரியா, தந்தைக்கு வருகின்றது. அதே தொகை தாய்க்கும் வருகின்றது. பிறகு மனைவியை பொறுத்த வரைக்கும் 100,000 நாங்க 8 பகுதிகளாக பிரிக்கின்ற போது 12,500 ரியால்கள், 500 என்ன செய்கின்றது, 100,000 ரியால் நீங்க வைக்கலாம், 100,000 ரூபீஸ் வைக்கலாம், சரியா. 12,500 மனைவிக்கு வருகின்றது. சரி, அப்ப இதை கொடுத்து போட்டு பேலன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 54,000 ரூபீஸ் என்ன செய்து பேலன்ஸ் ஆகுது, 54,168 ரூபாய்கள் பேலன்ஸ் ஆகுதுன்னு வைங்க. இப்ப இந்த பேலன்ஸ் தொகையை என்ன செய்யணும், மூன்றாக உடைக்கணும். ஏன், ஒரு மகனும் ஒரு மகளும். அப்ப மூணு தலை, ஏன் மகனை ரெண்டு தலையா எடுக்கணும், நாங்க மகனை இரண்டு தலைகளாக கணக்கில் எடுக்கணும், மகளை ஒரு தலையா எடுக்கணும், விளங்குச்சா. அப்ப எஞ்சிய இந்த தொகையை என்ன செய்யணும், மூன்றாக பிரித்து இரண்டு பகுதிகளை மகனுக்கும் ஒரு பகுதியை வந்து மகளுக்கும் கொடுக்க வேணும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 36,112 மகனுக்கும் 18,056 என்ன செய்கின்றது, மகளுக்கும் வருகின்றது. சரி, இரண்டாவது சட்டத்தை பாருங்க, சேம், என்ன வித்தியாசம், அங்கு மனைவியை போட்டிருக்கிறோம், இங்க கணவனை போட்டிருக்கிறோம், அதுதான் வித்தியாசம். இரண்டாவது சட்டத்தில் வந்து மௌத்தானவருக்கு தந்தை இருக்கிறார், மௌத்தானவருக்கு மகள் தாய் இருக்கிறார், மௌத்தானது வந்து பெண், எனவே மனைவி இருக்கிற மௌத்தானது பெண், எனவே கணவர் இருக்கிறார், பிறகு ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும். சரி, இங்க சட்டம் பார்க்கிறோம் என்ன, தந்தைக்கு 6ல உண்டு பிள்ளை இருக்கிற காரணத்தினால், தாய்க்கும் 6ல உண்டு பிள்ளை இருக்கின்ற காரணத்தினால், கணவனுக்கு பிள்ளை இருக்கின்ற காரணத்தினால் என்ன, 4ல ஒன்று பிள்ளை இல்லாட்டி அவருக்கு என்ன கிடைக்கும், புள்ள இல்லாட்டி கணவனுக்கு என்ன கிடைக்கும், மரணித்தவருக்கு பிள்ளை இல்லைன்னு வைங்க, கணவனுக்குரிய பங்கு என்ன, கணவனுக்குரிய பங்கு, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது, வலக்கும் நிஸ்ஃபுமா தரக அஸ்வாஜுக்கும், உங்கள் மனைவிமார்கள் விட்டு சென்றதில் ஆஃப் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். மனைவியுடைய சொத்துல கணவனுக்கு பங்கு இருக்கின்றது, எவ்வளவு சாதாரண பங்கு இல்ல, தாய்க்கு கொடுத்த பங்கை விட, மத்தாக்களுக்கு கொடுத்த பங்கை விட, அல்லாஹ் மாப்பிள்ளைய கூட கொடுக்க வச்சுக்கா, அறப்பங்கு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றான். சரி, அப்ப எனவே கணவனா உள்ளவருக்கு வந்து பிள்ளை இல்லாவிட்டால் அறவாசி, பிள்ளை இருந்தால் 4ல ஒன்று. சரி, பிறகு ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகளும். சரி, 100,000 நாங்க எப்படி உடைக்கிறோம், இங்க தாய் தந்தைக்கு 16,666, தாய்க்கு 16,666 ஆறுல ஒன்று, 100,000 6ல ஒன்றா பிரிச்சா. பிறகு தந்தைய கணவனை பொறுத்த வரைக்கும் 4ல் 1, அப்ப 100,000 நாலுல ஒன்று சொல்ற நேரம் 25, அப்படித்தானே, 25,000. சரி, அப்ப எனவே 16,666 தாய்க்கு கொடுத்தோம், பிறகு அதே தொகையை தந்தைக்கு கொடுத்தோம், பிறகு கணவனுக்கு 4ல் 1 வகையில 125,000 கணவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. எஞ்சிய தொகையை பார்த்தீர்களானால் 41,668 வருது. இப்ப இதை மூணா உடைக்கணும், இதை மூணா என்ன செய்யணும், உடைக்கணும். உடைச்சி 27,778 ரெண்டு மடங்கு, அந்த மூணுல ரெண்டு மடங்கு மகனுக்கு, ஒரு மடங்கு மகளுக்கு, அது 13,889 ரூபாய் அல்லது ரியால் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி, மூணாவது சட்டத்தை பாருங்க, மூணாவது சட்டத்துல வந்து கண மனைவி மகன் மகள் இறந்தது ஆண், அவர் ஆம்பளை மூத்தாயிக்கார், முகமது மூத்தாயிக்கார், அவர் விட்டு செல்வது யாரை, மனைவி இருக்கிறாள் அவருக்கு, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அப்படின்னா என்ன அர்த்தம், தாயும் தந்தையும் இல்ல, மூத்தானவருக்கு தாயும் தந்தையும் இல்ல. சரி, இப்ப மனைவிக்கு என்ன பங்கு, பிள்ளை இருக்கின்ற காரணத்தினால் மனைவிக்கு 8ல் 1 ஒன்றுதான். அப்ப என்ன செய்யணும், மனைவிக்கு 12,500 ரூபாவை கொடுக்கணும், மொத்தத்திலிருந்து 12,500. பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 87,500 என்ன செய்யுது, பேலன்ஸ் ஆகுது. இப்ப அதை மூணா உடைக்கணும் நாங்க, ஏன், ஒரு மகனும் ஒரு மகளும் மூணா உடைச்சா 58,333 ஆண் மகனுக்கும் பெண் மகளுக்கு 29,166 என்ன செய்து, பெண் மகளுக்கு வருகின்றது. சரிதானே. சரி, அதே போன்று நாலாவது மசாலா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இறந்தது பெண், ஃபாத்திமா மூத்தாகி விட்டாள், ஃபாத்திமாவினுடைய கணவர் இருக்கிறார் ஹயாத்தோடு, ஃபாத்திமாவுக்கு ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகளும் இருக்கின்றது. சரி, இப்ப ஃபாத்திமாவுடைய கணவருக்கு என்ன கிடைக்கும், பிள்ளைகள் இருக்கின்ற காரணத்தினால 1/4 கணவனுக்கு. அப்ப 1,04,000 சொன்னா 25,000 செஞ்சுட்டாரு, எடுத்துட்டாரு, பேலன்ஸ் எவ்வளவு, 75,000 பேலன்ஸ் இருக்கிறது. சரி, இந்த 75,000 மகனுக்கு என்ன செய்கின்றோம், 50,000 கொடுக்கிறோம், 3ல 2 வந்து 50,000, மகளுக்கு என்ன செய்யும், ஒரு மகள் 25,000 என்ன செய்வாள், அவள் பெறுவாள். சரி, அஞ்சாவது சட்டம் பாருங்க, மரணித்தது ஒரு பெண்மணி, மரணித்த பெண்ணுக்கு மகள் இருக்க கணவன் இருக்கிறார், மரணித்த பெண்ணுக்கு கணவர் இருக்கிறார். அடுத்தது ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்குது. இதுவரைக்கும் நாங்கள் சொல்லி வந்தது வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை. சரி, இப்ப ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்குது மரணித்த பெண்ணுக்கு, ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும். சரி, என்ன செய்வோம், மொத்த சொத்துல கணவனுக்கு 4/1. காரணம், ஏன் 4/1, பிள்ளைகள் இருக்கின்ற காரணத்தினால 4/1 கணவனுக்கு வழங்கப்படும். 25,000 செய்கிறாரு, அவரு எடுக்கின்றார். பிறகு இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி கணக்கு பார்க்க முடியாது, ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, எனவே 4 தலைகளாக அவர்களை கணக்கில் எடுக்கணும். பெண்ணுக்கு கிடைக்கிறதுல டபுள் மடங்கு நல்லா சொல்றாங்க. அப்ப பெண்ணை ஒரு தலையா பார்த்தா ஆம்பளை பிள்ளைய 2 தலையா பார்க்கணும். அப்ப 2 ஆம்பளை பிள்ளைன்ற நேரம் 4 தலை, 2 போட்டிக்கு அதை 4 திருத்திக்கோங்க. 2 மகன்மார் எத்தனை தலையா பார்க்கணும், 4 தலைகளாக பார்க்கணும். அங்கால ஒரு மகள், அப்ப 1 தலை தான், அப்ப மொத்தம் டோட்டல் எத்தனை, 5 தலைகள். அப்ப பேலன்ஸ் நாங்க என்ன செய்வோம், கணவனுடைய பகுதி 4/1, 25,000 கணவனுக்கு கொடுத்துட்டோம், அதற்கு பிறகு எஞ்சிருக்கக்கூடிய 75,000 என்ன செய்யணும், 5 பகுதிகளாக பிரிக்கணும். 5 பகுதிகளாக பிரித்து ஒரு மகனுக்கு 2 மடங்கு கொடுக்கணும். 2 மடங்குன்னு பார்த்தீங்கன்னா 30,000 வரும், ஒரு மகனுக்கு 30, அடுத்த மகனுக்கும் என்ன 30, மகளுக்கு 1 மடங்கு 15, மகளுக்கு 1 மடங்கு 15. சகோதரர்களே, ஆக இவைகள் லேசா நீங்க விளங்கிக் கொள்றதுக்காக வேண்டி என்ன சில உதாரணங்கள் நான் எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்து கொள்ளும் போது இந்த சட்டங்களை எப்படி வகுக்கிறேன்றது என்ன செய்யும் எங்களுக்கு தெரிய வரும் இன்ஷாலா எதிர்வரக்கூடிய வகுப்புகளில். அதாவது ஒரு ஒரு சட்டத்தை நாங்கள் இப்படி பிரிக்கிற நேரம் மெயினாக ஒரு நம்பரை போட்டு என்ன செய்வாங்க, உலமாக்கள் பிரிப்பாங்க. இப்போ முதலாவது சட்டத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு மசாலா வந்தால் டோட்டல் அமௌண்ட்டாக 24 போடுவாங்க, 24 போட்டு 24 6/3, 24 6/4 சரியா, 24 6/1 திரும்ப 4, அதே போல வைஃபுக்கு 8/1, அப்ப 3, அப்ப என்ன செஞ்சிடும், 4 4 3 11 போயிட்டு அங்கால 13 மிச்சம் இருக்கு. அந்த 13 தான் என்ன செய்வார்கள், 2 மகன்மார்களும் பிரிப்பாங்க. அது எப்ப அந்த மெயின் கணக்கை எப்படி பாக்குறேன்றத உள்ள மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, அழகான முறையில் விளங்கப்படுத்திக்கிறாங்க. அதை வேறொரு வகுப்பில் இன்ஷால்லா நாங்கள் என்ன செய்வோம், விளக்கப்படுத்துவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.